கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 14 அத்தியாயம். மின்னிய வாள். கண்ணீர் திரை எதிரே கருநீல திரைக்கடலின் தோற்றமே எங்கும் நிறைந்திருந்ததை கண்டாள் அருண்மொழி. பாய்மரத்தில் இழுத்து கட்டப்பட்டிருந்த பாய்களிலே காற்று மோதியது. அதனால் கலம் நகர்ந்தது, வேகமாக நகர்ந்தது. கலத்தில் உள்ளோர் களிப்புறும் அளவிற்கு கலம் சென்றது. சாதகமான காற்று தொடர்ந்து 15 நாட்களுக்கு குறையாமல் வீசும். அதனால் குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னரே அடைந்து விடலாம். களத்தில் உள்ள பயணிகளுக்கு களிப்பு பொங்கியது, வணிகர்களுக்கு புது தெம்பு பிறந்தது. அவர்கள் மேல் தளத்தில் நின்று பார்வையை நாற்புறமும் சுழலவிட்ட வண்ணம் இருந்தனர். பாய்மரத்துக்கு மேலே கூம்பு இருந்தது. அதன் மீது கலிங்கக் கொடி அசைந்தாடி பறந்தது. கொடியின் கீழே 7-8 வெண்புறாக்கள் கயிற்றின் மீது அமர்ந்திருந்தன. முல்லைத்தீவில் களம் புறப்பட்ட போதே அவை களத்தில் வெவ்வேறு இடத்தில் அமர்ந்து சுற்றி சுற்றி வந்தன. பொழுது சாய தொடங்கியதும் அவை மீண்டும் ஓரிடத்தில் கூடின. அவை ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன. அவற்றின் மொழியிலே ஒன்றோடு ஒன்று பேசிக் கொண்டன. மெல்லிய கீச்சு குரலில் நாம் இந்த களத்தோடு செல்கின்றோமா என்று கேட்டுக்கொண்டன. இல்லை இல்லை, நமக்கு என்ன கவலை? முல்லைத்தீவில் கிடைக்கும் கனியை விட்டுவிட்டு களத்தோடு செல்வதால் நமக்கு பயன் என்ன? நாம் போய்விடுவோம் என்று கூறின. ஜிவ்வென்று அவை பறந்து சென்றன. ஒரே ஒரு வெண்பறவை மட்டும் அந்த கூம்பின் மேலேயே அமர்ந்திருந்தது. கொடி பறப்பதை பார்த்து ரசித்ததா? மெல்லிய அலைகள் களத்தின் பக்கவாட்டில் வந்து மோதுவதை கண்டு மகிழ்ந்ததா? எல்லாவற்றிற்கும் மேலாக திசை திருப்பும் பெரும் சுக்கான் சக்கரம் அருகே நின்று கொண்டிருந்த அருண்மொழியின் வனப்பை கண்டு வியந்ததா? அந்த பறவை கூம்பி நின்று பறந்து வந்து பாய்மர கயிற்றின் மீது அமர்ந்தது. பிறகு சுற்றி வந்து நூலேணி மீது அமர்ந்தது. பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது. அதற்கு ஒன்றும் தோன்றவில்லை. அதன் மற்ற தோழர்கள் இருந்திருந்தால் அது தன் கீச்சு குரலில் பேசிக் கொண்டிருக்கும். அவர்கள்தான் முன்பே பறந்து சென்று விட்டனரே. அந்த பறவைக்கு ஒன்றும் தோன்றவில்லை. மரக்களத்தோடு கூட சென்று கொண்டிருக்கலாம். உடலில் அலுப்பு ஏற்படாமல் செல்லலாம். வனப்பு மிக்க இடங்களையெல்லாம் காணலாம். கண்டு பயன் என்ன? நம் இனத்தவரை விட்டுவிட்டு எந்த இன்ப உலகத்திற்கு சென்று பயன் என்ன? அவர்களோடு சுற்றி பறந்து திரிந்து கவலையற்று வாழ்வது போய் இப்போது நமக்கு கவலை மனத்தில் எழுந்து விட்டதே. அவர்களை கூப்பிடுவோமா? கீச் 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 என்று அந்த பறவை கூவியது. சிறகு சடசடவென்று ஒலிக்கும்படி சப்தித்தது. தத்தி தத்தி நடந்தது. கண்ணை கவிந்திருந்த நீர்த்துறையை விளக்கி அருண்மொழி இப்போது தளத்தை ஒருமுறை சுற்றி வந்தார். கலபதி மஞ்சத்தின் மீது சாய்ந்து அமர்ந்திருந்தார். அவர் அருண்மொழிக்கு களத்தின் போர்வையை பற்றி சிலவற்றை கூறினார். அருண்மொழியின் நினைவு ஏனோ அங்கு இல்லை. அவன் நினைவு மாற சில நாட்களாவது ஆகலாம். அந்த தீவிலேயே இருந்திருக்கலாம். இப்போது களத்தில் ஏறி செல்வதில் என்ன பயன்? எங்கே அவசரமான பணி இருக்கிறது? உடனடியாக போகாவிடில் என்ன இடையூறு வந்துவிடும்? அருண்மொழி சிந்தனை செய்தான். அப்படி பார்த்தால் சோழ நாட்டை விட்டே வந்திருக்க வேண்டாம். சிறிய தந்தை ஆட்சி பொறுப்பேற்றால் நாம் அங்கிருப்பதில் எந்தவித இடையூறு வந்துவிடும்? அண்ணன் விட்டுவிட்டு சென்ற வட எல்லை பாதுகாப்பை ஏற்று நடத்தியிருக்கலாமே. இளவரசர் பட்டமேற்ற பிறகும் ஆதித்த கரிகாலன் காஞ்சி நின்று வட எல்லையை கட்டி காக்கவில்லையா? தொண்டை மண்டலத்து மன்னர் போல் ஆட்சி நடத்தவில்லையா? நாம் ஏன் அப்படி செய்திருக்க கூடாது? வந்தியத்தேவனுடைய உறுதுணையோடு காஞ்சி பொன் மாளிகையில் வாழ்ந்திருக்கலாம். தந்தையை சில காலம் அழகிய காஞ்சி பொன் மாளிகையில் வந்து வாழுமாறு செய்ய ஆதித்த கரிகாலர் ஆசைப்பட்டார். அவர் எண்ணம் ஈடேறவில்லை. நாமாவது தந்தையை அழைத்து வந்து காஞ்சியில் தங்குமாறு செய்திருக்கலாம். அண்ணனின் கடைசி ஆசையை ஈடேற செய்திருக்கலாம். அதை செய்யாமல் ஏன் புறப்பட்டோம்? ஆஹா, ஆதித்த கரிகாலன், அவரை நினைக்கும் போது என் உடல் சிலிர்க்கிறதே. என் தமக்கு யார் அடிக்கடி கூறுவார்? திருப்புரம்பியத்தில் வாழை சக்கரம் போல் சுழற்றிய முப்பாட்டனார் ஆதித்த சோழ தேவரின் வீர சாகசத்தை பற்றி அப்போது அந்த மாவீரரை கற்பனை கண்களால் காண முயல்வேன். அவரது பெயரர் ராசாதித்தரின் அஞ்சா நெஞ்சத்தை பற்றி கூறுவார். அந்த மாவீரரை ஒரு சமயம் நாற்புறமிருந்து 4 வகை நாட்டு போர் வீரர்கள் சூழ்ந்தனராம். இரட்டர்களும் வைதும்பர்களும் பாணர்களும் கதம்பர்களும் சூழ்ந்து தாக்க முயன்றனராம். அப்போது ராசாதித்தர் செய்த வீர போரை நினைக்கையில் நான் அந்த மாவீர மன்னரின் தோற்றத்தை நினைக்க முயல்வேன். அந்த போதில் எல்லாம் என் அகக்கண் முன் என் தமையனார் ஆதித்த கரிகாலனை தோற்றுவார். ஆதித்த சோழரும் ராசாதித்தரும் சேர்ந்து மறுபிறவி எடுத்து கரிகாலனாக பிறந்தனரோ? ஏறு போன்ற பீடு நடை கொண்ட அஞ்சான் எஞ்சம் ஆதித்தனை அரசராக அடைய முடியா கொடும்பேறு பெற்றுவிட்டது இந்த சோழ நாடு. யார் செய்த தீவினையோ இளவயதிலேயே அந்த நன்மகன் மாண்டனரே. ஆ, என் மூத்தவரை மாள செய்தார்கள், துன்ப முடிவு ஏற்படுத்தினார்கள். மகனை பிரிந்து மாள துயரமாறு என் தந்தையை வாடச் செய்த சதி யார் செய்த சூழ்ச்சி? அரியணை ஆசை யாரை விட்டது? அதனால் தானோ இளைய பிராட்டியார் என்னை நாட்டை விட்டு இங்கு எல்லாம் சுற்றி அலைய தூண்டினார்? சோழ நாட்டிலேயே இருந்திருந்தால் சதி சூழ்ச்சியில் தொடர்பு கொள்ளுமாறு எவராவது செய்திருக்கலாம். நாம் விரும்பாமலேயே நம்மை சிக்க கொள்ளுமாறு செய்யலாம். இல்லாவிடில் வானர் குல வீரர் வந்தியத்தேவன் மீது ஆதித்த கரிகாலனை கொன்ற பழியை சுமத்தியிருப்பார்களா? நல்ல வேளையாக நாம் இருந்தோம். நம் சொல்லை கேட்பவர்கள் இருந்தார்கள். நம் பேச்சில் நம்பிக்கை வைத்தவர்கள் இருந்தார்கள். அந்த அபாண்டமான பழியில் நின்று வந்தியத்தேவனை நாம் விடுவித்தோம். நம் பேச்சை எல்லோரும் ஏற்குமாறு செய்தோம். சோழ நாட்டிற்கு உதவ வந்த அந்த வீரனுக்கு கிடைத்த பழியை நினைக்கும் போது காலம் செய்யும் கோலத்தை வியக்காமல் இருக்க முடியவில்லை. பழி, அவதூறு, துன்பம் இவ்வளவும் ஏற்பட்டாலும் வந்தியத்தேவன் மிக பாக்கியசாலி. அவர் பெற்ற பேரு இதற்கு முன்பு எந்த நாட்டு வீரரும் பெற்றிருக்க மாட்டார்கள். இனியும் பெறுவரோ என்பது ஐயமே. சோழ நாட்டு பெருந்தனக்காரர்கள் வியக்கும் அதிநுட்பம் படைத்த அவர் மக்களால் போற்றப்படும் என் சகோதரி இளைய பிராட்டியாரின் இன்சொல் பெற துடித்து நிற்கும் போது வானர் குலத்து வீரர் எளிதிலே என் தமக்கையாரின் இதயம் கவர்ந்து விட்டாரே. அதற்காகவாவது அவருக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும். என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும். சோழகுல கொடி படர கொழுக்கும்பா என்றென்றும் நின்று தவழும் தண்டனையை கொடுப்போம். நாம் வரும் வரை அவர்கள் காத்திருப்பார்களா? தந்தையின் அனுமதி பெற்று அவர்கள் திருமணம் நடந்திருக்கும். திருமண ஓலை எனக்கு எந்த இடத்திற்கு அனுப்புவார்கள்? முல்லை தீவை தாண்டி ஒரு காத தூரம் சென்று கொண்டிருக்கும் மரக்களத்துக்கு வந்து சேர எந்த பறவையின் கழுத்திலாவது ஓலையை கட்டி அனுப்புவார்களா? ஆம், அப்படித்தான். அதோ வெண்பறவை தத்தி தத்தி நடந்து வருகிறது. ஓலை கொண்டு வந்திருக்கிறதோ? அருண்மொழி அதன் அருகே சென்றார். அந்த களத்தை விட்டு பறந்து சென்று விட திட்டமிட்ட அந்த பறவை அருண்மொழி அருகே வந்தவுடன் விரைந்து பறந்தது. மேல்தளத்தில் ஏதோ சிந்தனையாய் அருண்மொழி நின்றிருந்த போது ரவிதாசன் சதிகார வீரர்களை தேடிச் சென்றான். அருண்மொழி தளத்தை ஒருமுறை சுற்றி வந்தார். இப்போது அந்த பறவை பறந்து வந்து மீண்டும் கூம்பு கயிற்றின் மீது அமர்ந்தது. அருண்மொழி தனக்குள்ளே நகைத்தான். அவனுக்கு அந்த பறவையை கண்டு இரக்கம் ஏற்பட்டது. கடற் பறவை இனத்தினின்று பிரித்துவிட்டு அதை எண்ணி அவனால் இறக்கப்படாமல் இருக்க முடியவில்லை. திருமால் அடியவர் ஒருவர் பாடிய பாடல் ஒன்று அவன் நினைவுக்கு வந்தது. அவர் சேர நாட்டு அரசராம். இதுபோன்று கடல் கடந்து களத்தில் சென்றிருக்க வேண்டும். களத்திலே அமர்ந்திருந்த பறவை கரையை தேடுவதற்காக இங்கும் அங்கும் அலைந்துவிட்டு மீண்டும் களத்தை அடைந்திருப்பதை கண்டிருக்க வேண்டும். அதை கண்டுவிட்டு அந்த பெரியவர் மனத்தில் அற்புதமான உவமை ஒன்று தோன்றியிருக்கிறது. எங்கும் போய் கரை காணாது, ஏறி கடல்வாய் மீண்டேகும், வங்கத்தின் கூம்பரும் மாப்பறவை போன்றேனே. அருண்மொழி ஒருமுறை அந்த பாடலை முணுமுணுத்தான். பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது. தளத்தில் விளக்கேற்றுபவன் வந்து தன் பணியை செய்து கொண்டிருந்தான். களம் ஒரு சிறு நகரம் போலவே காட்சியளித்தது. அந்த நகரை பாதுகாக்கும் பணியை களபதி தன்னிடமிட்டிருக்கின்றார்.
சித்திரசேனரே, மரக்களத்தை பற்றி பிரமாதமாக நீங்கள் வேறு எதுவும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அறிந்த அளவு கூட என் உதவியாளர்களுக்கு தெரியாது. அன்றாட பணிகள் செவ்வனே நடக்கின்றனவா என்று கவனிப்பதற்கு ஓர் ஆள் இருந்தால் போதும். கண்டிப்பும் மிரட்டலும் இல்லாவிட்டால் அவரவர் தங்கள் பணியில் சோம்பி விடுவார்கள். பலருடைய தாமதம் என்பது எத்தனையோ காரியங்களை கெடுத்துவிடும். உங்களை எனக்கு பிடித்து விட்டது. 4 நாட்கள் எனக்காக சிரமப்படுங்கள். அதற்கு பிரதிபலனாக இந்த காலம் போய் சேரும் நாட்டரசனுக்கு உங்களை அறிமுகம் செய்து உங்களிடம் உள்ள நவரத்தினங்கள் அனைத்தையும் வாங்கிக் கொள்ள செய்கிறேன்
என்று களபதி கூறியது அருண்மொழியின் மீது எத்தகைய நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது என்பதை புலப்படுத்தியது. அருண்மொழி கீழ்த்தளத்தில் இறங்கினார். அதற்கும் அடித்தளத்தில் வியாபாரத்திற்கு எடுத்து செல்லப்படும் பண்டங்கள் நிறைந்திருந்தன. அடித்தளத்தில் கசிவு ஏதும் ஏற்படாதிருக்கிறதா என்று காண படிக்கட்டுகளின் வழியாக இறங்கினார். ரவிதாசனும் வீரர்கள் வடிவில் இருந்த கடற்கொள்ளையரும் பஞ்சு பொதிகளின் மறைவில் நின்று ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர்.
காளிதாசரே, நம் எண்ணம் நிறைவேறாத போலிருக்கிறதே என்று சதிகாரர்களில் ஒருவன் ரவிதாசனை கேட்டான்.
காளி மீது அதிபக்தி கொண்டவன் ரவிதாசன் என்பதால் காளிதாசன் என்றே அவனுக்கு பெயர் சூட்டிவிட்டான். ரவிதாசன் கண்களை உருட்டி பயங்கரத்தை வரவழைத்து,
உங்களை போன்ற கோழைகள் இருந்தால் எந்த காரியமும் நிறைவேறாது. உங்கள் தலைவரை நான் எப்படியும் சந்திப்பேன். அவரிடம் தெரிவிக்கின்றேன் உங்கள் கோழைத்தனத்தை
என்று அதட்டலோடு கூறினார். அங்கிருந்தவர்கள் ஒன்று சேர்ந்த பரிதாப குரலில், ஐயா யா, என்ன அப்படி கூறிவிட்டீர்கள்? நாங்கள் கோழைத்தனத்தோடு அஞ்சுகின்றோமா என்றனர்.
ஆம், காளி மாதாவுக்கு தர வேண்டிய பழிக்காக ஆளை சுட்டி காட்டினேன்.
தக்க தருணம் பார்த்து முடிக்க வேண்டியது உங்கள் கடமை. அதற்குள் எண்ணம் நிறைவேறாது போலிருக்கிறது என்று சந்தேகப்படுவதில் கோழைத்தனம் இல்லாமல் வேறு என்ன இருக்கிறது?
உங்களுக்கு தெரியாது என்னை பற்றி.
ரவிதாசன் கிரமவித்தன். இப்படி களத்தில் வேறு வேலையின்றி பயணம் செய்பவன் அல்லன்.
எனக்கு இருக்கும் வேலை ஏராளம்.
இதுவரை நான் திட்டமிட்டு அவை நிறைவேறாதிருந்தது என்பது குறைவு. என் பூஜைக்கு வேண்டியது எல்லாம் காளி மாதாவிற்கு பலிதான். ஜெகன் மாதாவின் பசிக்கு பலி கொடுப்பதன் மூலம் எதையும் சாதிப்பேன். என்னை ஒரு தேசத்து ராஜகுமாரன் ஓர் உதவிக்கு அழைத்திருக்கின்றான். அவன் இழந்த நாட்டை திரும்ப பெற விரும்புகிறான். பழிக்கு பழி தீர்க்க விரும்புகிறான். அவன் இந்த ரவிதாச கிரமவித்தன் பேரில் பெரும் மதிப்பு கொண்டவன். அவன் இன்னும் ஒவ்வொரு காரியத்தை முடிக்கவும் ஒவ்வொரு பலி, மூன்று பலிகள்.
ரவிதாசனால் அகோர சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஒன்று, இரண்டு, மூன்று என்று விரல் விட்டு எண்ணினான்.
ஒன்று முடிந்தது, இரண்டாவது முடியும், மூன்றாவது முடிக்க விரைவேன்
என்று அவன் கூவியது அவர்களுக்கு புரியவில்லை. என்ன கூறினீர்கள் ஐயா? பயத்தோடு விடவினர்.
என்ன கூறினேடா? விஷியில் விளக்கெண்ணை போட்டு எடுத்த காரியத்தை விரைவில் முடிக்குமாறு கூறுகிறேன்.
சித்திரசேனன் இந்த களத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லையே.
எல்லாம் திட்டமிட்டபடி நடப்பது என்றால் சதி செய்யும் உங்கள் மூளைக்கு வேலையில்லை.
புரியவில்லையே.
சக்தி இருந்தால் போதாது, புத்தி வேண்டும்.
சொல்வதை தெளிவாக கூறுங்கள் சுவாமி.
காளியின் அருள் உங்கள் கையில் வந்து விடாது, நீங்களாகவே அதை தேடி போக வேண்டும்.
அவரை சுற்றி மெய்காவலர்
இருக்கட்டுமே, நீங்கள் களத்தின் வீரர்கள் தாமே, அந்த பொறுப்பை ஏற்க முடியாதா? நாளை தினம் உங்களில் இருவர் அவர்களோடு சேர்ந்து விடுங்களே.
ரவிதாசன் ஏதோ புதிர் அவிழ்த்தது போல் தலையசைத்தார். அப்போது மேல் தளத்தில் நின்று யாரோ பலர் ஓடி வரும் ஓசை கேட்டவுடன் அவர்கள் அங்கிருந்து விரைந்து தனித்தனியே பிரிந்தனர். விரைந்து ஓடி வந்தவர்கள் சித்திரசேனரே, சித்திரசேனரே என்று மூச்சு திணற கூவினர். அருண்மொழிவர்மன் மேல் தளத்து படிக்கட்டுகளில் ஏறி வந்து கொண்டிருந்தார். இரண்டாவது தளத்தில் பயணிகள் தனித்தனியே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கலம் நகரவில்லை. ஏதோ புதைக்குழியில் சிக்கி தடுமாறுவது போன்ற உணர்வு சித்திரசேனனுக்கு தோன்றியது. சித்திரசேனன் விரைந்தார். இருக்கையில் அமரவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் களபதி தவித்துக் கொண்டிருந்தார். விரிந்திருந்த பாய்மரத்தின் காற்று விறுவிர் என்று தாக்கிக் கொண்டிருந்தது. அந்த காற்று வீசும் வேகத்திற்கு களம் விரைந்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் களம் நகர முடியாமல் திணறிக் கொண்டிருந்தது. நன்றாக இருட்டியிருந்ததால் ஒன்றுமே புரியவில்லை. கர் கர் என்று பாய்மர கயிறுகள் செய்யும் ஓசை தெளிவாக கேட்டது. தளத்தில் எரிந்த விளக்குகளின் ஒளியில் களத்து பணியாளர் இங்கும் அங்கும் ஓடுவது, நூல் எணி வழியாக கூம்பின் மீது ஏறுவதும் இறங்குவதுமாக பரபரப்பு மிகுந்திருந்தது. சித்திரசேனன் களபதியிடம் வந்து சேர்ந்து என்ன என்ன நேர்ந்தது என்று பரபரப்போடு கேட்டார். பாறையிலே களம் மோதிவிட்டதா, கரை தட்டிவிட்டதா என்று வினவினார்.
பாறையில் மோதியிருந்தால் சுக்குநூறாக இருக்கும். களம் நகராமல் கடலடியில் ஏதோ பிடித்திருக்க வேண்டும்
என்றார் களபதி. பிறகு ஏதோ யோசித்து சித்திரசேனனை நோக்கி
பாயை சுருட்ட உத்தரவிடுங்கள் என்று கூறினார்.
விரைந்து பாயை சுருட்டுங்கள், மேல் கயிற்று இழுத்து கட்டுங்கள் என்று சித்திரசேனன் வாயில் கையை வைத்து குவித்து உரத்த குரலில் கூவினார். அதற்குள் பாயில் ஓரிரு இடங்களில் கிழிசல் ஏற்பட்டுவிட்டது.
களம் நகராமல் பாயை மட்டும் விரித்து வைத்திருந்தால் காற்று தாக்குவதால் கூம்பு முறிந்துவிடும்
என்று களபதி கூறினார். மையருள் எங்கும் சூழ்ந்திருந்தபடியால் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கவலை மிகுதியால் மேல் தளத்திற்கு வந்துவிட்ட வணிகர்களையும் மற்றவர்களையும் சித்திரசேனன் நல்ல வார்த்தை கூறி கீழ்தளத்திற்கு அனுப்பினார்.
காளியின் கோபம்
என்று ரவிதாசன் மற்றவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தது பரபரப்போடு அலைந்து கொண்டிருந்த சித்திரசேனன் செவியில் வீழ்ந்தது. களம் நகராததற்கு ரவிதாசன் காரணமாயிருப்பானோ என்று ஒரு கணம் எண்ணினான். ரவிதாசனின் நடவடிக்கைகளை பற்றி முன்பே அவன் அறிந்திருந்தான். ரவிதாசன் பழுவட்டரையர் அரண்மனைக்கு ரகசியமாக வந்து கொண்டிருந்த செய்தி அப்போதே அவன் செவிகளுக்கு எட்டியிருந்தது. ரவிதாசன் யார், அவனுக்கும் ராஜி விவகாரங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி முன்பு அவன் கவலை கொள்ளவில்லை. இப்போது ரவிதாசனை பற்றி அறிய வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது. கீழ்தளத்தில் அவன் வீரர்களோடு சற்று முன்பு பேசியதும் அவன் அறிந்திருந்ததால் ரவிதாசனை விசாரிக்க வேண்டிய கட்டாயம் அருண்மொழிக்கு ஏற்பட்டுவிட்டது. காளி, பலி, தாமதம், காளியின் கோபம், ரவிதாசன் சொற்களுக்கும் களம் நகராததற்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்று கருதினான். களபதி அதற்குள் நீர்மூழ்கி ஒருவனை கடலின் அடியில் சென்று களத்தின் அடித்தளத்தில் ஏதாவது பழுது ஏற்பட்டுள்ளதா என்று பார்க்க கட்டளையிட்டிருந்தார். நீர்மூழ்கி சிறிது நேரத்தில் மேலே வந்தார். அவன் உடலின் பல இடங்களில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. தளத்தில் இருந்து மங்கிய தீவர்த்தி ஒளியில் நீர் மூழ்கியின் உடலின் பல பாகங்களில் வடிந்து கொண்டிருந்த இரத்த துளிகளை பார்க்க பயங்கரமாயிருந்தது.
என்ன என்ன நேர்ந்து விட்டது
என்று சித்திரசேனன் கூவினான்.
கவலைப்படாதீர்கள் சித்திரசேனரே, களத்தை தடுப்பது எவை என்பது புரிந்துவிட்டது. லட்சோப லட்ச மீனினங்கள் நம் களத்தை சூழ்ந்திருக்கின்றன, அதனால் களம் நகர்வது தடைபட்டிருக்கிறது
என்றார் களபதி. மீன்களா, அவை ஏன் சூழ்ந்து கொண்டு தாக்குகின்றன?
பசை இருந்தால் மீன் என்ன, மனிதர்களை தாக்குவரே. களத்தின் அடித்தளத்திற்கு பூசப்பட்டுள்ள ஒரு வகை பிசினின் கவர்ச்சியால் மீனினங்கள் படையெடுத்திருக்கின்றன. இந்த பகுதியில் பெரும் பெரும் மீன்கள் அதிகம்.
அவற்றை விரட்டுவது எப்படி?
கீழ்த்தளத்தில் அடுக்கி வைத்திருக்கும் தவிட்டு மூட்டைகள் பிரித்து மேலிருந்து கொட்டுங்கள், அவை விலகிவிடும்.
அருள்மொழியின் கண்கள் வியப்பால் விரிந்தன. உடனே கீழ்த்தளத்திற்கு ஓடி தவிடு நிறைந்த மூட்டையை பிரித்து கடலில் கொட்டுமாறு அருள்மொழி கட்டளையிட்டான். பணியாட்கள் விரைந்தனர். ரவிதாசன் மறைவான இடத்தில் நின்று சதிகாரர்களிடம் பேசினான்.
முட்டாள்கள், காளியின் பசிக்கு தவிட்டை கொட்டுகின்றார்கள். நீங்கள் இனி மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அமாவாசை நாள் நெருங்குகிறது. உங்கள் தலைவர் போர்க்களத்தோடு எதிர்பார்ப்பார். அதனால் காளியின் பசிக்கு இறை கொடுங்கள். அப்படி முடியவில்லை என்றாலும் பாதகம் இல்லை. உங்கள் தலைவனுடைய காலம் தாக்க வரும் போது அந்த காந்தார நாட்டு வியாபாரியை கட்டிப்பிடித்து உங்கள் தலைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஜாக்கிரதை, மறந்துவிட போகின்றீர்கள். யாரை தெரியுமா, கலிங்க கால காவலனாக நின்று உங்களுக்கு உத்தரவிடுகின்றானே, அவனை, அந்த இளம் வாலிபனை, சாமுத்திரிக்க லட்சணம் நிறைந்தவனை மறந்து விடாதீர்கள்.
மின்னிய வாழ், இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.